அம்மாவினுடைய சிறப்பியல்பு அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முப்போர்களிலே அழுந்தி அறிகின்ற அறிவாக இருப்பது ஆன்மாவினுடைய அறிவு. அழுந்துதல் தான் அனுபவம். எனவே ஆன்மாதான் அனுபவம் அடையதற்கு உரியது. அந்த ஆன்மா தனக்கு கீழாகிய பாகத்தையும் அனுபவிக்கும், தனக்கு மேலாகிய வழியையும் அறிந்து அனுபவிக்கும். அந்த முக்தி நிலையில ஆணவ மலம் நீங்குகிற காலத்தில் அதனுடைய அறிவு முழுதும் மறைப்பு நீங்கி வியாபார அறிவாக விளங்குகிற போது முன்பு இருந்த சிற்றறிவை நோக்க இந்த வியாபார அறிவு முற்றறிவு என்று சொல்லும்படியாக இருந்தாலும் அந்த முக்தி நிலையிலும் இறைவனுடைய அறிவை பேரறிவை நோக்க ஆன்மாவினுடைய வியாபார அறிவு சிற்றறிவுதான். ஏனென்றால் அந்த வியாபார அறிவு பெற்றாலும் கூட அது இறைவன் உணர்த்தத்தான் ஆன்மாவினுடைய வியாபார அறிவு அறிகின்றது. எனவே எந்த நிலையிலும் தானாக உணர்கிற சுதந்திரம் உயிருக்கு இல்லை. இந்த உண்மையை அப்போதுதான் உணரும் ஆன்மா. தனக்கு சுதந்திரம் இல்லாத தன்மையை முக்தி நிலையிலேதான் உணர்கிறது. திருவருமின் உதவியினால்தான் உணர்கிறது. அடுத்த தொண்டியில யாண்டும் தனக்கு தாழ்ந்ததன் வண்ணமாய் அழுந்தி அறிவதாகவும் யாண்டும் தனக்கு வியன்சகமாய் அறிவிக்கும் அறிவை இன்றி அமையார். ஆன்மாவுடைய இயல்பு தாழ்ந்ததன் வண்ணமாய் அழுந்தி அறிவதாகிறார். வண்ணமாய் அழுத்தி அறிவது ஆதலால் என்ன தெரிகிறது? ஆன்மா அறியப்படுகிற பொருளில் வகப்பட்டு விடுகிறது. தனித்து நிற்கிற தன்மை ஆன்மாவுக்கு இல்லை. எதை சார்கிறதோ அதன் வண்ணமாய் அதன் வசப்பட்டு அதுவேயாக ஆகிவிடுவதனாலே அதற்கு அதன் அறிவு விளங்குவதற்கு வேறொரு துணை தேவை இருக்கிறது. தானாக அறிகிற சுதந்திரம் இல்லை. தனித்து நின்றால் அல்லவா, எப்போது தனித்து நின்றால்தான் தானாக அறிய முடியும். இங்கே இன்னொன்றை சார்ந்து அதன் வசப்பட்டு விடுவதனாலே ஆன்மாவினுடைய அறிவு இன்னொன்றின் துணையினாலேயே அறியக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் சொல்லுவ யாண்டும் எந்த இடத்திலும் தனக்கு இயந்திரகமான துணை, தனக்கு துணையாக அறிவிக்கிற துணையாக அறிவிக்கும் அறிவை, தனக்கு துணையாக அறிவிக்கின்ற இன்னொரு அறிவை இன்றி அமையாது. எனவே சிறிதொரு அறிவினுடைய துணை இன்றி அமையாது வேண்டும். ஆன்மாவும் வெத்த நிலையில துணையாக இருப்பவை இவை ஆன்மாவுக்கு அறிவுக்கு துணையாக இருப்பவை கருவி கருவிகள் இயந்திரம். கட்டு நிலையிலே கருவிகள் ஆன்மாவுக்கு இயந்திரமாக அமைகின்றன. முக்தி நிலையில திருவருள் இயந்திரமாக அமைகிறது. அதனால்தான் யாண்டும் தனக்கு இயந்திரமாய் என்று சொன்னார். யாண்டும்னா எவ்விடத்திலும். இந்த ரெண்டு தவிர வேணும் இருந்தால் ஒன்று கட்டு, இன்னொன்று முக்தி நிலை. கட்டு நிலை முக்தி நிலை இந்த ரெண்டு தவிர வேணும்னா இருக்கு. மூன்று நிலைகள் சொல்லப்படுகிறதா? கேவலம் சகலம் மூன்றையும் ரெண்டுல அடங்கிவிடும். கேவலம் கதலம் எதில் அடங்கும்? முக்தி நிலை எப்போது தொடங்குகிறது? முக்தி நிலை எங்கே தொடங்குகிறது என்றால், மலபரிவாகம் எப்போது நிகழ்கிறதோ அப்போதிருந்து முக்தி நிலை. மலபரிவாகம் ஏற்பட்ட நிலையிலிருந்துதான் முக்தி. அதுக்கு முன்னாலெல்லாம் கட்டுநிலை, அதுக்கு முந்தின நிலை கட்டுநிலை. எனவே முக்தி நிலை சகல நிலையிலேயே நிகழ்கிறது. இந்த சகல நிலையிலேயே சுத்த நிலையும் நிகழ்கிறது. சகலத்திலே சுத்தம், சகல நிலையிலே நிகழ்வது சுத்த நிலை. ஆக சுத்த நிலையில் தனியாக ஒன்று இல்லை. சகலத்திலேயே நிகழ்வது. அடுத்து என்ன சொல்லுகிறார்? நில ஆனமா வீடு பெற்றனவாக சில வீடு எய்தினவாக சில எய்தானவாக சில எய்துவனவாக மூணு சொல்லுகிறார். சில அம்மாக்கள் வீடு பெயர் எய்தினன். இது என்ன காரணம்? முன்னாலே எத்தனையோ பேர் முக்தி அடைந்துவிட்டார். அடுத்து சில எய்தாக இருப்பன நிகழ்காலமா எதிர்காலமா என்பது நிகழ்காலம். இடைநிலை ஆனின்று இரு வருகிறேன் சில எய்துவனமாக காணப்படுகிறார். அதான் இக்காலத்திலே சில இரு பேர் அடைகிறார்கள். இனிமேலும் கடை இருக்கிறார்கள். இப்படி ஆன்மாக்கள் வெவ்வேறு காலங்களிலே முக்தி அடைகிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், அதாவது ஆணவ மலத்தினுடைய சக்தி, ஆன்மாக்களை பற்றி உள்ள ஆணவ மலத்தினுடைய சக்தி ஒன்று அல்ல. ஆணவ மலத்தினுடைய ஒரே சக்தி தான் எல்லா ஆன்மாக்களையும் குறித்திருக்கிறது என்றால், ஒரு ஆன்மா முக்தி அடைந்தால் எல்லா ஆன்மாக்களுக்கும் உடனே முக்தி கிடைக்கிறது. ஒரு மலசக்தி தான் பற்றி இருக்கிறது என்றால், அந்த ஒன்று நீங்கிவிட்டால் எல்லாருக்கும் நீங்க வேண்டும் என்று தர்க்க முடியலாம். ஒரே மலசக்தி தான் எல்லா ஆன்மாக்களையும் பற்றி இருக்கிறது குறித்திருக்கிறது என்றால், அந்த ஒரு மலசக்தி ஒரு ஆன்மாவிற்கு நீங்குகிற போது மற்ற ஆன்மாக்களிடம் இருக்க முடியாது, நீங்கி அப்பதான் ஒரே நேரத்தில் எல்லாருமே முக்தி என்று ஆகும். அப்படி இல்லையே அனுபவத்தில் வெவ்வேறு காலத்துல வெவ்வேறு ஆன்மாக்கள் அடைகிறார்கள். எனவே இது எதை காட்டுகிறது? ஒவ்வொரு ஆன்மாவிடத்திலும் இருக்கிற மலசக்திகள் வெவ்வேறானவை. மலசக்திகள் வெவ்வேறான வெவ்வேறு முறையிலே ஆணவ மலம் குவித்திருக்கிறது. அடுத்து சொல்றாரு, அடுத்த வரையில் காணப்படுதலான அவ்வாறு ஆதற்கு ஏதுவாய், அவ்வாறு ஆதற்கு எவ்வாறு ஆதற்கு அதாவது வெவ்வேறு காலங்களிலே சுற்றி எய்துவனவாக இருப்பதற்கு அவ்வாறு ஆதற்கு ஏதுவாய். என்ன காரணம் ஏது என்ன என்றால், சத்தம் கால எல்லைகளில் நீங்குவனவாகிய மல சக்திகள் பல உள, அதுதான் காரணம். சத்தம் கால எல்லைகளில் நீங்குவாகிய மல சக்திகள் பல என்ன எண்ணற்றவாக உள்ள, ஆணவ மலத்தினுடைய சக்தி ஒன்றல்ல எண்ணற்றவை. சூரியனுடைய ஒளிக்கதிர் ஒன்றா எண்ணற்ற ஒளிக்கதிர்கள், இது ஒளி என்ற சூரியனுடைய ஒளிக்கதிர் எண்ண. அதே போல ஆணவ மரத்தினுடைய மறைத்த சக்தி எண்ணற்றவை. அதனால்தான் எண்ணற்ற ஆன்மாக்களை அந்த ஆணவ மரம் மறைத்திருக்கு. அது பற்றி மலசக்திகள் பல உள என்பது பெறப்படுதலின், அது பற்றி ஆன்மாக்களும் பலவாக பெறப்படும். பலவாக எண்ணற்றவை ஆன்மாக்கள் எண்ணற்றவை, அவற்றை குறித்திருக்கிற ஆணவ பலம் எண்ணற்றவையா? ஆணவ பலம் ஒன்றுதான். ஆன்மாக்கள் எண்ணற்றவை, ஆனால் அவற்றை துணைத்திருக்கிற ஆணவ மலம் ஒன்று, ஆனால் அது எண்ணற்ற சக்திகளை உடையது. அந்த சக்திகளாலே தான் மறைத்திருக்கும். ஆணவ மலம் எண்ணற்றவை என்று கொண்டால் என்ன குற்றம், ஏன் கொள்ளக்கூடாது? ஆணவ மலம் ஒன்று இல்லை, எண்ணற்றவை. ஒவ்வொரு ஆன்மாவையும் தனித்தனி ஆணவ மலம் மறைத்திருக்கிறது என்று ஏன் சொல்லக்கூடாது? எடுக்கலாம் அல்லவா? அதுக்கு என்ன விடை? மாயை விட்டுக்க மாணவத்தை பல மாதிரியா சொல்லலாம். மூன்று மாயை கொடுக்கிறோம் இல்லை என்ன இந்த எளிமையான விடை இங்க முதல் நூற்பா படிச்சிருக்கீங்களா? உண்மையான பொருத்துல ஜடமாயின் பலவாயும் இருந்தால், ஜடமாயும் பலவாயும் இருந்தால் எந்த பொருள் ஜடமாயும் பல வகைப்பட்டதாயும் இருக்கிறதோ அந்த பொருளுக்கெல்லாம் அழிவு. இப்ப குடம் ஜடம், அதுல எத்தனை வகையான குடங்கள் கடைக்கு போனா பார்த்து எத்தனை வகை, வெள்ளி தங்கம் பித்தளை மண் இப்படி பல வகையான பாடங்கள். அதே போல இந்த டிவி பெட்டியை பார்த்தா அதுல எத்தனை வகை நகைகள். எனவே இந்த ஜடப்பொருள்கள் பலவாக இருக்குமானால் அவையெல்லாம் தோன்றி அழியக்கூடியது. அதுபோல ஆணவ மலம் ஜடம், அது பலவாக இருக்குமானால் பல வகைப்பட்டதாக இருக்குமானால் ஆணவ மலத்துக்கும் அழிவு உண்டு, தோற்றம் உண்டு, அழிவு உண்டு என்று ஆகியுள்ளது. அது நம்முடைய கொள்கைக்கு மாறும். நித்தம் ஆணவ மலம் என்பது நித்த பொருள். எனவே நித்த பொருள் ஜடமாயும் ஒன்றாயும் தான் இருக்க முடியும். அதே போல மாயை ஜடப்பொருள் அதுவும் ஒன்றுதான். மாயை பலவாக இருந்தால் அதற்கும் அழிவு உண்டு. எனவே சைவ சித்தாந்தம் மாயை ஒன்றுதான், ஆனால் சுத்தம் அசுத்தம் என்று இரண்டு தன்மை உடையதாக சொல்லப்படுகிறது. ஒரே மாயை, ஒரே மாயை தான் புள்ளி மணி போல என்றெல்லாம் சொல்லுகிறார். எனவே தரப்பொருள் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும், பலவாக இருக்க வேண்டும். ஆனால் உயிர்கள் சித்து பொருள் பலவாக இருக்கலாம், சித்து பொருள் பலவாக இருக்கலாம் அழிவுடையாது. எனவே சித்து பொருளுக்கு அழிவு கிடையாது, சித்து பொருளுக்கு அழிவு.
ஆன்மாக்கள்
வேறுதான் இயல்பிலேயே ஒவ்வொரு ஆன்மாவும் அறிவு நிலையிலே வேறுபாடு உடையது. அது எந்த காலத்தில் மாறாது, ஆன்மா இயல்பிலேயே அறிவு நிலையிலே வேறுபாடு உடையின்றால் ஆணவமாக்கு அது சொன்னது. ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் இயல்பிலேயே அறிவு நிலையில் வேறுபாடு இருப்பதனால்தான் ஆணவமலம் இந்த ஆன்மாக்களை வெவ்வேறு விதமாக பிடித்திருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த அறிவு நிலையிலே உள்ள வேறுபாடு. எனவே புத்தி நிலையிலும் அந்த அறிவு வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். அடுத்து என்ன சொல்கிறார், ஆன்மாக்கள் பல என்பது பெறப்படும், பலவாறு பெறப்படவே. நான் கேட்டிருக்கேன், பலவாடல் பெறப்படவே இலக்கணத்தால் அவற்றிற்கு என்ன வேறுபாடு? இலக்கணத்தால் அவற்றிற்கு தம்முள் வேற்றுமையாவது வேற்றுமை சொல்லுகிறார். சத்தம் அறிவு, சத்தமுக்குரிய சோபான முறையான சோபான முறை என்ன? எனவே சத்தமக்குரிய சோபான முறையாக. எனவே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் படிமுறையிலே வேறுபாடு இருக்கு. எல்லா படிமுறையும் ஒன்றவில்ல. சில ஆன்மாக்கள் விரைவாக அறியக்கூடிய படிமுறை உடையவர், வேறு சில ஆன்மாக்கள் மெல்ல மெல்லத்தான் அறிகின்ற அது அது அழைக்கப்படும். எனவே படிமுறைகளை வேறுபாடு, சத்தமக்கு உரிய சோபான முறையால் முறையில் சூலமும் சூக்குமமாய் நிகழ்தல் பற்றி அறியப்படும். சூலமும் சூக்குமமாய் நிகழ்தல் எது? சூலமும் சூக்குமமாக நிகழ்தல் என்று சொல்கிறாரே, எது அப்படி நிகழும்? ஆன்மாவினுடைய அறிவு சூலமாகி சூக்குமமாகி, சூலமாகி தான் அர்த்தம் மறுமையா. சில ஆன்மாக்களிடத்திலே அறிவு சூலமாகத்தான் விளங்கும், மற்றும் சில ஆன்மாக்களுக்கு சுருக்குமமாக நுட்பமாக விளங்கி. இப்படி எல்லா ஆன்மாக்களும் சூலம் சுருக்குமம் என்ற வேறுபாடு உடைய சூலத்திலேயே எத்தனையோ வகை, சுருக்குமத்தில எத்தனையோ வகை. ஆன்மாக்கள் எண்ணற்றவை என்றால் எண்ணற்ற வேறுபாடு, ஒன்றை போல இன்னொன்று இல்லை. எனவே சூலம் பொதுவாக இரண்டாக பிரிக்கலாம், சூலம் ஆன்மாக்களுடைய அறிவை ரெண்டாக பிரிக்கலாம், சூலம் சூக்குமம் அப்படிதான் பிரிக்க முடியும். அந்த ரெண்டுக்குள்ளே எல்லாவற்றையும் அடங்கிக் கொள்ள வேண்டும். சூலத்திலே எண்ணற்ற வகை, சூக்குமத்திலே எண்ணற்ற வகை. எனவே சூலமும் சூக்குமமாய் நிகழ்தல் பற்றி அறியப்படும். எது அறியப்படும்? வேற்றுமையாவது தொடங்கினார். ஆன்மாக்களுக்கு இடையே உள்ள வேற்றுமை அறியப்படும். எதனால் அறியப்படும்? ஆன்மாக்களுக்கு இடையே உள்ள வேற்றுமை எதனால் அறியப்படும்? அவற்றுக்கு இடையிலே சூலமும் சூக்ஷ்மமாக காணப்படுகிற அறிவினால், அறிவுனாலே அறியப்படும். இதனாலே ஆன்மாக்களுக்கு பக்குவ பக்குவ பேரங்கள் ஆமாறும். பக்குவம் சேர்த்தா பக்குவ அபக்குவ பேரங்கள் ஆமாறும். என்ன வேறுபாடு சொல்கிறார்? முதல்ல அறிவிலே இருக்கிற வேறுபாடு சொன்னார், இப்போ என்ன வேறுபாடு சொல்கிறார்? பக்குவ அபக்குவ வேறுபாடு என்று வேண்டும் சொல்லுகிறார். பக்குவம் என்றால் என்ன? பக்குவம் என்றால் என்ன? அபக்குவம் என்றால் என்ன? என்ன அதை தெரிஞ்சுக்கொள்ள முயற்சி உணர்த்தியதை விரைவாக பற்றி கொள்ளக்கூடிய அந்த திறன் தான் பக்குவம். அந்த திறன் இல்லாவிட்டால் அது அபக்குவம். உணர்ச்சியதை பற்றி கொள்ளக்கூடிய விரைந்து பற்றக்கூடிய தன்மை, இது எல்லா ஆன்மாக்களுக்கும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. அவங்க சொன்னது உணர்த்தியதை உணர்த்தியவாறே உணரக்கூடிய அது பக்குவம், அது மிகு பக்குவம், மிகுந்த பக்குவ நிலை. பொதுவான நம்மிடத்திலே காணப்படுகிற நம்முடைய அனுபவத்தில் வந்து பார்க்கிற போது நம்மளே சில சொன்ன உடனே புரிந்து கொள்கிறார், விரைவாக கற்றுக் கொள்ளுகிறார்கள், அது நல்ல பக்குவடைவர் என்பதை பார்க்கின்றது. சிலருக்கு பல முறை சொன்னாலும் கூட கற்றுக் கொள்வது சிரமமாக இருக்கிறது. எனவே அது யாருடைய குற்றம்? இயற்கையே அப்படி அமைந்திருக்கிறது. பக்குவம் சிறிது சிறிதாகத்தான் அப்படிப்பட்ட அவக்குவ ஆன்மாக்கள் அறிந்து மேல்நிலைக்கு வர வேண்டும். அதுக்காகத்தான் எண்ணற்ற பிறவிகள், சிலருக்கு சில பிறவிகள் போதும், சில உயிர்களுக்கு பக்குவ நிலைக்கு ஏற்றபடிதான் பிறவிகளும் கொடுக்கப்படுகின்றன. இதனாலே ஆன்மாக்களுக்கு பக்குவ அவக்குவ பேரங்கள் வேறுபாடு அமைகின்றன. எதனாலே அமைகின்றன? இந்த பக்குவ அவக்குவத்துக்கு காரணம் இது அறிவு நிலை. அறிவு நிலையில் இருக்கிற வேறுபாடு தான் இந்த பக்குவ அவக்குவத்துக்கு காரணம். இதெல்லாம் அடிப்படையான செய்திகள். பிறகு அவற்றால் பெற்ற முக்தி பேரங்கள் ஆமாம். இந்த பக்குவ அபக்குவ பேரங்களினாலே என்ன உண்டாகின்றன? பெற்ற முக்தி பேரங்கள். பெற்றத்தில் என்ன பேரம்? சில உயிர்கள் மனிதராக பிறக்கின்றன, சில உயிர்கள் விலங்குகளாக பிறக்கின்றன, சில பறவைகள். அதுக்கு என்ன, அந்த பேதத்துக்கு என்ன காரணம்? அறிவு வளரும். அறிவு அபக்குவ பக்குவம் தான் காரணம். எனவே பெற்றத்தலை இந்த பிறவி பேதங்களுக்கு காரணம் இந்த நிலை. அதே போல முக்தியிலேயே பேதங்கள் உண்டு. எல்லா ஆன்மாக்களும் ஒரே மாதிரி முக்தி அடைவது இல்லை, அங்கேயும் வேறுபாடு. முக்தியிலேயே பல வகை சொல்லப்படும், கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சிவன் முக்தி, பரமுக்தி, அபரமுக்தி, பரமுக்தி என்று சைவ சித்தாந்தத்தில் பல வகையான முக்தி வேதங்கள் சொல்லப்படுகின்றன. அதையெல்லாம் பின்னாடி தெரிந்து கொள்ளும் வரும் வாய்ப்பு வரும்போது. எனவே முக்தியிலே பல வகைகள் பக்குவ அபக்குவ வேறுபாடு இருந்தா அப்பனா எல்லாருக்கும் எப்படி ஒரே மாதிரி முக்தி கிடைக்கும்?